லூக்கா அதிகாரம் 19. எரிகோ பட்டணத்தின் வழியாக இயேசு சென்று கொண்டிருந்தார். எரிகோவில் சகேயு என்னும் பெயருடைய மனிதன் இருந்தான். அவன் செல்வந்தனும் முக்கியமானவனுமான ஒரு வரி வசூலிப்பவனாவான். அவன் இயேசுவை காண விரும்பினான். இயேசுவை காண விரும்பிய இன்னும் பலரும் அங்கு இருந்தார்கள். மக்களுக்கு பின்னே நின்றபடி இயேசுவை பார்க்க முடியாதபடி சகேயு குள்ளனாக இருந்தான். எனவே அவன் இயேசு கடந்து செல்லும் இடத்தை அடைய வேகமாக ஓடி சென்றான். இயேசுவை பார்க்கும் பொருட்டு ஓர் அத்தி மரத்தின் மீது சகேயு ஏறினான். இயேசு அவ்விடத்துக்கு வந்தபோது மேலே ஏறிட்டு பார்த்து சகேயு மரத்தின் மீது இருப்பதைக் கண்டார். இயேசு அவனை நோக்கி,
சகேயுவே, விரைந்து வா, கீழே இறங்கு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்
என்றார். சகேயு விரைந்து கீழே இறங்கினான். தன் வீட்டில் இயேசுவை வரவேற்பதில் அவன் மிகவும் மகிழ்ந்தான். எல்லா மக்களும் இதை கண்டனர். அவர்கள்,
எத்தகைய மனிதனோடு இயேசு தங்குகிறார் என்பதை பாருங்கள், சகேயு ஒரு பாவி
என்று புகார் கூறினார்கள். சகேயு கர்த்தரை நோக்கி,
நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன், என் பணத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன், நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அவனுக்கு 4 மடங்கு பணத்தை திரும்ப கொடுப்பேன்
என்றான். இயேசு,
இந்த மனிதன் நல்லவன், உண்மையில் ஆபிரகாமின் குடும்பத்தை சேர்ந்தவன். இன்றைக்கு சகேயு அவனது பாவங்களில் இருந்து மீட்கப்பட்டான். மனிதகுமாரன் இழந்து போன மனிதர்களை கண்டு அவர்களை மீட்கவே வந்தார்
என்றார். எருசலேமை நெருங்கி இயேசு பயணம் செய்து கொண்டிருந்தார். தேவனின் ராஜ்யம் சீக்கிரம் வருமென்று சில மக்கள் எண்ணினார்கள். மக்களின் எண்ணத்தை இயேசு அறிந்தார். எனவே அவர்களுக்கு பின்வரும் உவமையைச் சொன்னார்.
ஒரு உயர்ந்த கௌரவமிக்க மனிதன் மன்னனாக நியமனம் பெறும்படியாக தூர தேச பயணத்துக்காக ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தான். பின்னர் திரும்பி வந்து அவனது மக்களை அரசாள வேண்டுமென்று அவன் திட்டமிட்டான். எனவே அவன் தனது வேலைக்காரர்களில் 10 பேரை அழைத்தான். அவன் ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் ஒரு பை நிறைய பணத்தை கொடுத்தான். இந்த பணத்தை கொண்டு நான் வரும் வரைக்கும் வியாபாரம் செய்யுங்கள் என்றான். அந்த ராஜ்யத்தின் மக்கள் அம்மனிதனை வெறுத்தார்கள். எனவே அம்மக்கள் அவன் போகும் தேசத்துக்கெல்லாம் அவனை பின்தொடர்ந்து செல்லுமாறு ஒரு கூட்டத்தினரை அனுப்பினர். மற்ற தேசத்துக்கு அக்கூட்டத்தினர் சென்று, இந்த மனிதன் எங்களுக்கு ராஜா ஆவதை நாங்கள் விரும்பவில்லை என்றார்கள். ஆனால் அம்மனிதன் ராஜாவானான். அவன் தன் நாட்டுக்கு திரும்பிய பின்பு, நான் பணம் கொடுத்துள்ள அந்த வேலைக்காரரை அழையுங்கள், அதை கொண்டு அவர்கள் இன்னும் அதிகமாக எவ்வளவு பணம் சம்பாதித்து இருக்கிறார்கள் என்று அறிய நான் விரும்புகிறேன் என்றான். முதல் வேலைக்காரன் வந்து, ஐயா, நீங்கள் கொடுத்த 1 பை பணத்தை கொண்டு நான் 10 பை நிரம்பும் அளவுக்கு பணம் சம்பாதித்திருக்கிறேன் என்றான். ராஜா அந்த வேலைக்காரனை நோக்கி, நல்லது, நீ ஒரு நல்ல வேலைக்காரன், சிறிய காரியங்களில் உன்னை நம்பக்கூடும் என்று காண்கிறேன். ஆகவே இப்போது எனது பட்டணங்களில் 10 பட்டணங்களை ஆளும்படியாக உன்னை நியமிப்பேன் என்றான். இரண்டாவது வேலைக்காரன் வந்து, ஐயா, நீங்கள் கொடுத்த 1 பை பணத்தை கொண்டு நான் 5 பைகள் சம்பாதித்திருக்கிறேன் என்றான். மன்னன் வேலைக்காரனை நோக்கி, நீ 5 பட்டணங்கள் மேல் ஆட்சி செய்யலாம் என்றான். பின்பு மூன்றாவது வேலைக்காரன் வந்தான். அந்த வேலைக்காரன் ராஜாவை நோக்கி, ஐயா, இதோ உங்களுடைய பணப்பை இருக்கிறது, நான் அதை ஒரு துணியில் பொதிந்து மறைத்து வைத்தேன். உங்கள் வலிமையை கண்டு நான் பயந்து போயிருந்தேன். நீங்கள் கடினமான மனிதர் என்பதை அறிவேன். உங்களால் சம்பாதிக்கப்படாத பணத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களால் பயிரிடப்படாத தானியத்தை கூட நீங்களே சேர்த்து கொள்கிறீர்கள் என்றான். ராஜா அந்த வேலைக்காரனை நோக்கி, தீய வேலைக்காரனே, உனது சொந்த வார்த்தையாலேயே உன்னை நிராகரிப்பேன். நான் ஒரு கடினமான மனிதன் என்றாய். நான் சம்பாதிக்காத பணத்தை எடுத்துக்கொள்பவன் என்றும் நான் பயிரிடாத தானியத்தை சேர்த்து கொள்பவன் என்றும் கூறினாய். அது உண்மை என்றால் நீ என் பணத்தை வங்கியில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்போது நான் திரும்பி வந்தபோது என் பணத்துக்கு வட்டியாவது கிடைத்திருக்கும் என்றான். பின் அங்கு நின்று கொண்டிருந்த மனிதரை நோக்கி, அந்த வேலைக்காரனிடமிருந்து பையை எடுத்து 10 பைகள் நிரம்ப பணம் சம்பாதித்தவனுக்கு கொடுங்கள் என்றான். அந்த மனிதர்கள் ராஜாவிடம், ஐயா, அந்த வேலைக்காரனிடம் ஏற்கனவே 10 பைகள் பணம் இருக்கின்றனவே என்றார்கள். ராஜா, தன்னிடம் இருப்பவற்றை பயன்படுத்துகிறவனுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். தன்னிடம் இருப்பவற்றை பயன்படுத்தாத மனிதனிடம் இருப்பவையும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போது எனது பகைவர்கள் எங்கே? தமக்கு ராஜாவாக நான் ஆவதை விரும்பாத மக்கள் எங்கே? என் பகைவர்களை அழைத்து வந்து அவர்களை கொல்லுங்கள். அவர்கள் மடிவதை நான் பார்ப்பேன் என்றான்.
இவற்றையெல்லாம் கூறிய பின்பு இயேசு எருசலேமை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். ஒலிவ மலையருகே காணப்பட்ட பெத்பகே, பெத்தானியா ஆகிய ஊர்களருகே இயேசு வந்தபோது அவர் 2 சீசர்களை அனுப்பினார். அவர்,
நீங்கள் பார்க்கிற அந்த ஊருக்குள் செல்லுங்கள். ஊருக்குள் நுழையும் போதே அங்கு ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள். எந்த மனிதனும் அதன் மீது ஏறியதில்லை. அக்கழுதையை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். எந்த மனிதனாவது அக்கழுதையை ஏன் ஓட்டிக்கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் எங்கள் எஜமானருக்கு இக்கழுதை வேண்டும் என்று சொல்லுங்கள்
என்றார். 2 சீசர்களும் ஊருக்குள் சென்றார்கள். இயேசு கூறியபடியே கழுதைக்குட்டியை கண்டார்கள். சீசர்கள் கட்டப்பட்டிருந்த அக்கழுதையை அவிழ்த்தார்கள். கழுதையின் சொந்தக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் சீசரை நோக்கி,
எதற்காக கழுதையை அவிழ்த்து கொண்டிருக்கிறீர்கள்
என்றார்கள். சீசர்கள்,
ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறது
என்று பதிலளித்தார்கள். சீசர்கள் கழுதைக்குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து தம் மேலங்கியை அதன் மேல் போட்டார்கள். பின்பு இயேசுவை கழுதையின் மேல் அமர்த்தினார்கள். இயேசு எருசலேமுக்குச் செல்லும் பாதை வழியாக கழுதையின் மேல் ஏறிச் சென்றார். இயேசுவுக்கு முன்பாக சீசர்கள் தம் அங்கிகளை பாதையில் விரித்தார்கள். எருசலேமுக்கு அருகில் இயேசு வந்து கொண்டிருந்தார். அவர் ஒலிவமலை அடிநகரத்துக்கு அருகே வந்திருந்தார். அவரது சீசர்கள் அனைவரும் மகிழ்வோடு இருந்தார்கள். அவர்கள் உரத்த குரலில் களிப்புடன் தேவனை வாழ்த்தினார்கள். அவர்கள் தாம் பார்த்த எல்லா வல்லமையான செயல்களுக்கும் தேவனுக்கு நன்றி தெரிவித்தார்கள். அவர்கள்,
கர்த்தரின் பெயரில் வருகின்ற அரசரை தேவன் ஆசீர்வதிப்பாராக, பரலோகத்தில் அமைதியும் தேவனுக்கு மகிமையும் உண்டாவதாக
என்றனர். கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் இயேசுவிடம்,
போதகரே, இவற்றை கூறாதபடிக்கு சீஷருக்கு சொல்லுங்கள்
என்றார்கள். ஆனால் இயேசு,
நான் உங்களுக்கு சொல்கிறேன், இக்காரியங்கள் சொல்லப்பட வேண்டியவை. என் சீஷர்கள் இவற்றை கூறாவிட்டால் இக்கற்கள் அவற்றை கூறும்
என்று பதிலுரைத்தார். இயேசு எருசலேமுக்கு அருகே வந்தார். அவர் அப்பட்டணத்தை பார்த்து அதற்காக அழ ஆரம்பித்தார். இயேசு எருசலேமை பார்த்து பேசினார். அவர்,
உனக்கு சமாதானத்தை எது வரவழைக்கும் என்று இன்றைக்கு நீ தெரிந்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் உனக்கு அது மறைக்கப்பட்டிருப்பதால் உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியாது. உன் பகைவர்கள் உன்னை சுற்றிலும் ஒரு மதிலை எழுப்பும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. உன் பகைவர்கள் உன்னை எல்லா பக்கங்களிலிருந்தும் வளைத்துக் கொள்வார்கள். அவர்கள் உன்னையும் உன்னிலுள்ள எல்லா மக்களையும் அழித்து விடுவார்கள். உன் கட்டிடங்களில் உள்ள கற்களில் ஒன்றும் ஒன்றின் மேல் ஒன்று நிலைத்திருப்பதில்லை. தேவன் உன்னை மீட்பதற்காக வந்த காலத்தை நீ அறியாததால் இவையெல்லாம் நடக்கும்
என்றார். இயேசு தேவாலயத்திற்குள் சென்றார். பல பொருட்களை விற்று கொண்டிருந்த மக்களை தேவாலயத்துக்குள் இருந்து புறத்த ஆரம்பித்தார். அவர்களிடம் இயேசு,
என் வீடு பிரார்த்தனைக்குரிய வீடாக இருக்கும் என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை திருடர்கள் ஒளிந்திருக்கிற இடமாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள்
என்றார். ஒவ்வொரு நாளும் இயேசு தேவாலயத்தில் மக்களுக்கு போதித்தார். ஆசாரியரும் வேதபாரகரும் மக்களின் அதிகாரிகளும் இயேசுவை கொல்ல விரும்பினார்கள். ஆனால் எல்லா மக்களும் இயேசுவை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசு கூறிய விஷயங்களை மிகவும் உற்சாகமாக கவனித்தார்கள். எனவே தலைமை ஆசாரியருக்கும் வேதபாரகருக்கும் அதிகாரிகளுக்கும் இயேசுவை எவ்வாறு கொல்ல முடியும் என்பது தெரியவில்லை.